விவிலிய தேடல் புதுமைகள் அறிமுகம் பகுதி 2.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஜனவரி 7 கடந்த ஞாயிறு திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பித்தோம். இந்த விழாவை 3 அரசர்கள் அல்லது 3 ஞானிகள் திருவிழா என்றும் அழைக்கின்றோம். குழந்தை இயேசு பிறந்ததை காண்பதற்கு 2 குழுக்கள் சிறப்பான அழைப்பை பெற்றன. அவற்றில் முதலில் அழைக்கப்பட்ட இடையர் குழுவினருக்கு நாம் விழா எடுப்பதில்லை, ஆனால் அழைக்கப்பட்ட ஞானிகளுக்கு விழா எடுக்கின்றோம். ஏன் இந்த வேறுபாடு என்பதை சிந்திப்பது புதுமைகள் குறித்த நம் தேடலுக்கு உதவியாக இருக்கும். அன்பு இதயங்களே, இடையர்களுக்கு வானத்தூதர்கள் நேரடியாக தோன்றி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவித்தனர். நள்ளிரவில் வானத்தில் இயற்கை சூழலில் இருந்து வெகுவாக வேறுபட்ட ஒரு நிகழ்வை நேரடியாக அனுபவித்ததால் இடையர்களுக்கு இயேசுவின் பிறப்பு செய்தியை புதுமை என்று ஏற்பதற்கு எவ்வித தயக்கமும் தோன்றியிருக்காது. இதற்கு மாறாக கீழ்த்திசை ஞானிகளுக்கோ வானில் தோன்றிய ஒரு விண்மீன் வழியே கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கப்பட்டது. 1000 விண்மீன்கள் நடுவே தோன்றிய அந்த விண்மீன் ஞானிகளுக்கு எந்த செய்தியும் சொல்லவில்லை. அந்த விண்மீன் சொல்வது நல்லதொரு செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பிய ஞானிகள் அதை தொடர்வதற்கு தீர்மானித்தனர். இயேசு பிறப்பு என்ற புதுமையை கண்டனர்.
அன்பு நெஞ்சங்களே, இவ்வுலகில் இன்றும் அற்புதமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் உள்ளன. இச்செய்திகளில் சில இடையர்கள் அனுபவித்தது போல சராசரி இயல்பு வாழ்விலிருந்து பெரிதும் வேறுபடுகின்றன. அவ்வேளைகளில் அவற்றை அற்புதங்கள் புதுமைகள் என்று எளிதில் ஏற்றுக்கொள்கின்றோம். இவற்றிற்கு மாறாக இன்னும் பல புதுமைகள் எளிதான அடையாளங்கள் வழியே நம்மை சுற்றி நிகழ்கின்றன. அவற்றை நாம் சரிவர புரிந்து கொண்டால் நமது வாழ்வு அற்புதங்களால் புதுமைகளால் நிறைந்துவிடும். இதையே கீழ்த்திசை ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகின்றனர். இத்தகைய மனநிலையுடன் புதுமைகளில் நம் தேடல் பயணத்தை தொடர்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு ஆற்றியதாக 4 நற்செய்திகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள புதுமைகளின் எண்ணிக்கை 35 என்பது பொதுவான கருத்து. இவற்றோடு கன்னியிடமிருந்து பிறந்தது, உயிர்த்தெழுந்தது, விண்ணகம் சென்றது என்ற புதுமைகளை இணைத்து இயேசு ஆற்றிய புதுமைகள் 40 என்றும் ஒரு சிலர் குறிப்பிட்டுள்ளனர். எந்த ஒரு நற்செய்தியாளரும் அனைத்து புதுமைகளையும் ஒரே நூலில் தொகுத்து தரவில்லை. ஒரு சில புதுமைகள் ஒரு நற்செய்தியில் மட்டுமே பதிவாகியுள்ளது. எடுத்துக்காட்டாக, இயேசு கானா திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய புதுமை யோவான் நற்செய்தியில் மட்டுமே பதிவாகியுள்ளது. அதேபோல் நயீன் நகர் கைம்பெண்ணின் மகனை இயேசு உயிர்ப்பிக்கும் புதுமை லூக்கா நற்செய்தியில் மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக இயேசு 5000 பேருக்கு உணவளித்த அந்த புதுமை 4 நற்செய்திகளிலும் பதிவாகியுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, பதிவு செய்யப்பட்டுள்ள புதுமைகளில் பாதிக்கும் மேற்பட்டவை நோயுற்ற மக்களுக்கு நலமளிக்கும் புதுமைகளாக அமைந்துள்ளன. உயிரற்றோருக்கு உயிரளிக்கும் புதுமைகள் 3 இடங்களில் கூறப்பட்டுள்ளன. இயற்கையின் மீது இயேசு தன் சக்தியை பயன்படுத்தும் புதுமைகளாக கடல் மீது நடத்தல், கடலை அமைதிப்படுத்தல் போன்ற சில புதுமைகள் பதிவாகியுள்ளன.
எனது அருமை அன்புள்ளங்களே, 4 நற்செய்திகளிலும் புதுமைகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள 3 சொற்கள் புதுமைகளின் ஒரு சில அம்சங்களை உணர்ந்து கொள்ள உதவியாக இருக்கும். துனாமிஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு வல்லமை என்று பொருள். இறைவனின் வல்லமையால் நிறைய பெற்ற இயேசு இயற்கையை மீறிய வல்லமையோடு புதுமைகள் ஆற்றினார். இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் இயேசுவின் மேலுடையை தொடும் நிகழ்வில் நற்செய்தியாளர் மார்க்கு இவ்வாறு கூறியுள்ளார்.
மார்க் நற்செய்தி பிரிவு 5. இயேசுவின் மேலுடையை தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார்.
அன்பு இதயங்களே, புதுமைகளை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள மற்றொரு சொல் தேரசா. இந்த சொல் புதுமைகள் நிகழும்போது மக்களிடையே ஏற்பட்ட வியப்பு, திகைப்பு, மலைப்பு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. புயல் காற்று சூழ்ந்த படகில் உறங்கிக் கொண்டிருந்த இயேசு விழித்து எழுந்து காற்றையும் அலைகளையும் அடக்கிய போது, மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர்.
தீயாவி பிடித்தவரை இயேசு குணமாக்கிய போது சூழ இருந்த மக்கள் அனைவரும் திகைப்புற்று, இவர் தீயாவிகளுக்கும் கட்டளையிடுகின்றார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். பேய் பிடித்த சிறுவனை இயேசு குணப்படுத்தி அவனது தந்தையிடம் ஒப்படைத்த போது எல்லோரும் கடவுளின் மாண்பை கண்டு மறைத்து நின்றார்கள். இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். வியப்பு, திகைப்பு, மலைப்பு என்ற மூவகை உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொல் தேரேசா.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் புதுமைகளைப் பற்றி பேசும்போது நற்செய்தியாளர்கள் பயன்படுத்தும் மூன்றாவது சொல் செமேயோன். கிரேக்க மொழியில் இந்த சொல்லுக்கு அடையாளம் என்று பொருள். இந்த சொல்லை நற்செய்தியாளர் யோவான் அடிக்கடி பயன்படுத்தியுள்ளார். கானா திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சைரசமாக மாற்றியதும் யோவான் கூறும் விளக்கம் இவ்வாறு அமைந்துள்ளது.
இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர்தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்.
அரச அலுவலர் மகனை இயேசு குணமாக்கும் புதுமையை தொடர்ந்து
இயேசு யூதேயாவிலிருந்து கலிலியாவிற்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே
என்ற விளக்கத்தோடு இரண்டாம் புதுமையை யோவான் நிறைவு செய்துள்ளார். 5000 மக்களுக்கு இயேசு உணவளித்த புதுமைக்குப் பின்
இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள்
என்ற சொற்களை யோவான் பதிவு செய்துள்ளார். எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு ஆற்றிய புதுமைகளைக் கண்டவர்கள் வியப்பு, மலைப்பு, திகைப்பு ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தியதோடு இன்னும் சில அழகான, ஆழமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தினர் என்பதை நாம் நற்செய்தியில் காண்கின்றோம். எடுத்துக்காட்டாக, இரவு முழுவதும் மீன்பிடிப்பு ஏதும் இன்றி சோர்ந்திருந்த சீமோன் பேதுருவிடம் மீண்டும் மீன்பிடிக்கும்படி இயேசு பணித்தபோது அதற்கு செவிமடுத்து பேதுரு வலையை வீசவே திரளான மீன்கள் வலையில் விழுந்தன.
இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார்
என்று நற்செய்தியாளர் லூக்கா 5 பிரிவில் பதிவு செய்துள்ளார். 10 தொழுநோயாளரை இயேசு குணப்படுத்தும் புதுமையில் அவர்களை குருக்களிடம் காட்டும்படி இயேசு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அவ்வேளையில் நிகழ்ந்ததை லூக்கா நற்செய்தி 17 பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர்.
அன்பு இதயங்களே, புதுமைகளைக் கண்டு தன்னுடைய தகுதியின்மையை உணர்தல் அல்லது நன்றியால் நிறைதல் என்ற புனிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு மாற்றாக ஏரோது மன்னன் இயேசுவின் புதுமைகளை கண்கட்டி வித்தையைப் போல் வேடிக்கை பார்க்கும் ஆவலில் இருந்தான் என்று நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். தன் முன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர் என்பதை அறிந்த ஆளுநர் பிலாத்து அவரை ஏரோதிடம் அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்ந்தனவற்றை லூக்கா நற்செய்தி 23 பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
இயேசுவைக் கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை.
அன்பு இதயங்களே, இயேசுவின் புதுமைகளை மேஜிக் வித்தைகளாக கருதாமல் நன்றி உணர்வோடு அவற்றை அணுகிச் செல்வோம் இனிவரும் தேடல்களில்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.